அதிகாரம் 1 இறைவசனங்கள் 5 முதல் 25 வரை. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த சக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுறை இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என அறிந்து சீட்டு குலுக்கி போட்டும்போது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வல பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேறு வகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ராயேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையாரும் மக்களும் உளம் ஒத்துப்போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உமோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வழியாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்தது. அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின் அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்த இந்நாளில் இவ்வாறு செய்தொள்ளினார் என்று தமக்குள் சொல்லி கொண்டார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் 2 நபர்களின் திருத்தூது அறிவிப்பை பற்றிய ஒரு செய்தியை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. 2 தூதர்களின் அறிவிப்பு இன்றைய வாசகங்களில் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. முதல் வாசகத்திலே சிம்சன் என்பவருடைய பிறப்பு பற்றிய அறிவிப்பை தூதர் வழியாக பெறக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய தாயார். நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானை பற்றிய பிறப்பை அவருடைய தந்தை சக்கரியா பெறக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று பழைய ஏற்பாட்டிலும் இன்னொன்று புதிய ஏற்பாட்டிலுமாக இந்த திருத்தூதர்களின் அறிவிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 2 விதமான அறிவிப்புகள் உண்டு. ஒன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அறிவிப்பு, அதை தான் இன்று நாம் நற்செய்தியை வாசிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். 2வது இயேசு கிறிஸ்துவின் பற்றிய ஒரு அறிவிப்பு, அவருடைய பிறப்பை பற்றிய அறிவிப்பு. இந்த 2 நிகழ்வுகளுக்கும் பல்வேறு விதமான வித்தியாசங்கள் உண்டு. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அறிவிப்பு என்பது இவருடைய பெற்றோர் சக்கரியாவும் எலிசபெத்தும் பல நாட்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி கடவுளிடத்திலே மன்றாடினார்கள், அதன் பயனாக இவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கின்றது. அதை தான் நம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கின்றோம். பல்வேறு நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்த அந்த எலிசபெத்திற்கும் அவருடைய தந்தை ஆரோனின் வழி வந்த அவருடைய வழியான அந்த சக்கரியாவுக்கும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பல நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்தவர்களுக்கு அவருடைய குருத்துவ பணியின் வழியாக அவர்களுக்கு கடவுள் அந்த வானதூதர் வழியாக தோன்றி அவருடைய பிறப்பை பற்றிய அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்து பிறப்பினுடைய அறிவிப்பு என்பது கன்னிமரியால் திருமணமாகாதவர் எந்த விதமான வேண்டுதலும் செலுத்தவில்லை, ஆனால் கடவுளுடைய மீட்பு திட்டம் என்பது வானதூதர் வழியாக கன்னிமரியாளுக்கு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே நாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த அபியா வகுப்பை சார்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட இந்த நபர் குருவாக இருக்கிறார் என்று சொல்லி விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதன் பின்புலத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எருசலேம் ஆலயத்திலே 2000க்கும் மேற்பட்ட குருக்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2000க்கும் மேற்பட்ட குருக்கள் பணி செய்கின்ற கூடிய ஒருவராக தான் இந்த செக்கரியா கருதப்படக்கூடியவராக இருக்கிறார். இவர் செக்கரியா இந்த 2000 பேர் பணி செய்யக்கூடிய இடத்திலே ஒருவராக இருக்கிற போது இந்த குருக்களை எல்லாம் இவர்கள் 24 குழுக்களாக பிரித்திருப்பார்கள். இந்த 24 குழுக்களில் ஒவ்வொரு குழுவிலும் 75 குருக்கள் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த 75 குருக்களும் ஒரு நாள் வருவார்கள். அதில் 30 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த 30 பேரில் ஒருவர் சீட்டு குலுக்கி போட்டு அவர் ஒருவர் மட்டுமே கோயிலுக்குள் சென்று தூபம் காட்டக்கூடிய, அதாவது கோவிலின் உள்ளறைக்கு சென்று அங்கு தூபம் காட்டக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 2000 பேருக்கும் இந்த விதமான ஒரு வாய்ப்பு, இந்த தூபம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் செக்கரியாவுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாய்ப்பை பெறுகிறார். இவர் உள்ளே சென்று அவர் தன்னுடைய குருத்துவ பணியை ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். அங்குதான் வானதூதருடைய செய்தி இவருக்கு தரப்படுகிறது. இந்த சக்கரியாவை பற்றி நாம் பார்க்கிற போது 3 விதமான சிந்தனைகளை விவிலியாளர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். செக்கரியா, இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், செக்கரியா நேர்மையாளராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் கடவுள் பயம் உள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். கடவுளுடைய கட்டளைகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி விவிலியம் சொல்கிறது. அவர் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். கடவுள் செய்ய வேண்டிய கட்டளைகளை எல்லாம் கடவுளுக்காக செய்ய வேண்டிய கட்டளைகளை எல்லாம் அவர் ஒழுங்காக சட்டங்களோடு அவர் செய்யக்கூடியவராக அவரை விவிலியம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது, செக்கரியா குருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிற போது கடவுளுக்கு நம்பிக்கையாளராக மட்டுமல்ல, கடவுள் மீது முழுமையான அர்ப்பணிப்பு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் கடவுள் அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பை, கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய நேர்மை இங்கு பாராட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, அவர் நேர்மையாளராக விசுவாசியாக இருந்தபோதும் கூட அவருக்குள் இருந்த ஒரு சந்தேகம், அவருக்குள் இருந்த நம்பிக்கை தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இன்றைய செய்தி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தூபம் காட்டி கொண்டிருக்கிற போது வான தூதர் அவருக்கு தோன்றி, நீர் ஒரு மகனை கருத்தரிப்பாய் என்று சொல்லக்கூடிய செய்தியை செக்கரியாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கு நம்பிக்கை தன்மையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தன்மை? எனக்கு எது இப்படி நிகழும், நாங்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாயிற்றே என்கின்ற ஒரு நம்பிக்கை தன்மையை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போது கபிரியல் வானதூதர் அவருக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன், கடவுள் பிரதியாளாக இருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறேன். நீங்கள் நேர்மையான மனநிலையோடு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிய தவறிய காரணத்திற்காக உங்களுடைய பேச்சாற்றலை நீங்கள் இழக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்கின்ற ஒரு சிறிய தண்டனை அவருக்கு தரப்படக்கூடியதாக இந்த அச்சி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார், அவர் நம்பிக்கை விசுவாசத்தை ஆழப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, அவருடைய செயல்பாட்டிலே ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அவர் நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். அதற்கு பிறகு வரக்கூடிய செய்தி நமக்கு தரப்படுகிறது, அவர் விசுவாசியாக மட்டுமல்ல மாறாக கடவுளுடைய பரிசை பெறக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் நற்செய்தி இறுதியிலே சொல்லப்படுகிறது, எலிசபெத்து 5 மாதமாகி கருவுறக்கூடிய நிலையை நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. விவிலியத்திலே நாம் இந்த ஒரு தன்மையை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் மீது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம், கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாசகங்களே, இந்த நற்செய்தி வாசகங்களை 3-2 விதமான கருத்துக்களை நமக்கு விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1, யோவானும், இந்த முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்ட சிமியோனும் கடவுளுடைய வழியை தயார் செய்யக்கூடிய நிலையை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் இருவருமே கடவுளுக்கான ஒரு வழியை தயார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கல்கத்தா அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். தன்னுடைய நூலிலே அவர் எழுதியிருக்கிறார், ஒரு முறை கல்கத்தாவில் ஒரு சிறிய இளைஞன் பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகிறான். அவனுக்கு நோய்வாய்ப்படுகிறது. அவன் நோயை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் தேவைப்படுகின்றன. இந்த மருந்துகள் இந்தியாவில் கிடைக்காது, யூரோப் நாட்டில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறது. இந்த மருந்து இருந்தால்தான் இந்த இளைஞனை காப்பாற்ற முடியும். இந்த இளைஞனை காப்பாற்றுவதற்காக அவருடைய தந்தை பல்வேறு இடங்களுக்கு செல்கிறார், பல்வேறு இடத்திலே உதவி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு உதவி கிடைக்கவில்லை. அப்போது இந்த கல்கத்தாவில் இருந்த அன்னை தெரசாவை பற்றி கேள்விப்பட்ட இந்த தந்தை தன்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று சொல்லி கல்கத்தா அன்னை தெரசாவிடத்தில் செல்லக்கூடியவராக இருக்கிறார். கல்கத்தா அன்னை தெரசாவிடத்தில் சென்று, என்னுடைய மகனை காப்பாற்றுவதற்கு இந்த மருந்துகள் தேவைப்படுகின்றன, இந்த மருந்துகளை வாங்குவதற்கு அதிக செலவாகும், அதுவும் இது இந்தியாவில் கிடைக்காது, யூரோப்பில் மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள், எனக்கு எப்படி என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அன்னை தெரசாவிடத்திலே அழுதி புலம்பக்கூடியவராக இருக்கிறார். இதை கேட்ட அன்னை தெரசா என்ன செய்வது என்று தெரியவில்லை, இவருக்கு எப்படி யூரோப்பிலிருந்து மருந்தை வர வைக்க வேண்டும், அதற்கான பணம் என்ன என்பதை எல்லாம் இவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார். அப்போது அன்னை தெரசா இந்த நபரிடத்திலே, தந்தை இடத்திலே ஆறுதலாக சொல்கிறார், கடவுள் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருங்கள், கடவுள் உங்களுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றுவார் என்று நம்பியிருங்கள், கடவுள் உங்களுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி அன்னை தெரசா அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆறுதல் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த தந்தை எப்படியாவது என்னுடைய மகனை கடவுள் காப்பாற்றி விடுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர் செல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் இல்லத்தை விட்டு வெளியே சென்றிருக்க மாட்டார். ஒரு கொரியர் வருகிறது. அந்த கொரியர் இலே பல்வேறு விதமான மருந்துகள் இருக்கின்றன. அந்த மருந்துகளை திறந்து பார்த்தால் மேலாக இருக்கக்கூடிய அந்த மருந்து அந்த பையனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறது. உடனடியாக தன்னுடைய அருள் சகோதரரை அழைத்து விட்டு அந்த நபரை அழைத்து வர சொல்கிறார். அந்த நபர் வருகிறார், உங்களுடைய மகனுக்கு தேவையான மருந்துகள் இந்த கையில் இருக்கின்றன, யாரோ ஒரு நபர் எனக்கு மருந்துகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள், அந்த மருந்துகளில் இந்த மருந்தும் இருக்கிறது என்று சொல்லி அந்த மருந்தை எடுத்து அந்த தந்தையிடத்தலை கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை கொல்கத்தா அன்னை தெரசா தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். ஆம், கடவுளுடைய வழியை செம்மையாக்குவதற்கான ஒரு பணியை இந்த கல்கத்தா அன்னை தெரசா தன்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவராக இருந்தார். கடவுள் எப்போதும் தமது வழியை தயார் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய வழிகளை பிறர் வழியாக நமக்கு செம்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் தூதர் வழியாக சக்கரியாவுக்கு அவருடைய வயது முதிர்ந்த வயதிலே அவர்களுக்கு ஒரு மகனை கொடுத்தது கடவுளுடைய வழியை செம்மையாக்குவதற்கான ஒரு அறிவிப்பு நமக்கு தரப்படுகின்றது. அதே போல்தான் இந்த மனோக் மனைவிக்கு சிம்சோன் என்கின்ற பிள்ளை வழியாக அவர்களுடைய பல்வேறு விதமான கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடியவராக இந்த சிம்சோன் இருக்கிறார். இந்த சிம்சோன் இஸ்ராயல் மக்களை பிலிஸ்தீரிடத்திலிருந்து அரசாங்கத்திடத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையை தயார் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அருளை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இது யோவானுக்கு மட்டுமல்ல, சிம்சோனுக்கு மட்டுமல்ல, நாமும் கடவுளுடைய வழியை தயார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறோம். நம்மை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிம்சோனின் தாயாரும் சரி, யோவான் திருமுழுக்கு யோவானுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, இவர்கள் கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அன்னை தெரசா நிகழ்வில் நாம் பார்த்தது போல அவருடைய தந்தை கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கூடியவராக இருந்தார். அதை அவில் கல்கத்தா அன்னை தெரசா தன்னுடைய வாழ்விலே சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் நாம் நம்முடைய வாழ்விலே பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கான ஒரு வழியை தயார் செய்திருக்கிறார். அந்த வழி என்ன என்பதை நமக்கு கடவுள் கண்டிப்பாக காட்டக்கூடியவராக இருப்பார். அந்த வழி நன்மையான ஒரு வழியாக தான் இருக்கும். இறைவன் எப்போதும் நம்மை நன்மையான வழிக்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருப்பார். அதை தான் திருப்பாடல் 23 நாம் அழகாக வாசிக்கின்றோம். கடவுள் நம்முடைய ஆயனாக இருந்து நம்மை பசும்புல் வெளி மீது விளைச்சலில் நம்மை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற வாசனங்களை நாம் வாசிக்கின்றோம். இறைவன் நமக்கு எப்போதுமே நிறைவான ஒரு வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த இரண்டு நபர்களுக்கும் பல்வேறு விதமான ஒற்றுமைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த யோவானுக்கும் சிம்சோனுக்கும், இந்த யோவானும் சிம்சனும் கடவுளால் மக்களால் முடியாது என்று சொன்ன ஒரு விஷயத்தை கடவுள் அவர்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடியவராக இருக்கிறார். மலட்டுத்தன்மை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மானோகின் மனைவிக்கும் எலிசபெத்துக்கும் கடவுள் ஒரு அருளை தரக்கூடியவராக இருக்கிறார். இவர்கள் இருவரும் தங்கள் தாய்மார்கள் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு நபர்களும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்குள் ஒற்றுமை இருக்கிற போதும் இவர்களுக்குள் பல்வேறு விதமான வேற்றுமைகளும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சிம்சோன் ஒரு போராளியாக, ஒரு வலிமை மிக்கவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் யோவான் சந்நியாசியாக கடவுளுடைய வழியை செம்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த சிம்சோன் ஒரு போர் வீரராக பிலிஸ்தியருக்கு எதிராக பல்வேறு விதமான போர்களை துரிந்து அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வீரனாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த யோவான் கடவுளுடைய வழியை செம்மைப்படுத்தக்கூடியவராக, திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய பாதையை செம்மைப்படுத்தக்கூடியவராக, அவருக்கு முன்பாக இருந்து அவரை வழிநடத்தக்கூடியவராக நமக்கு விவிலியம் சுட்டி காட்டுகிறது. என்ன நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்று பார்க்கிற போது, இவருடைய பிறப்பை இந்த சிம்சோனும் இந்த யோவானும் இவர்கள் இருவரும் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக கடவுள் அவர்களுக்கு தரக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர்களுடைய தாய்மார்கள் எதிர்பார்க்காத விதத்திலே கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் அப்படி ஒரு வாழ்வை விரும்பினார்களா என்று பார்க்கிற போது நிச்சயமாக அதை அவர் விரும்பியிருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த வாழ்வை இறைவன் வழியாக அவர் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இறப்பார்கள் என்று அவர்கள் விரும்பி இறப்பார்களா? கண்டிப்பாக இல்லை. அவர்கள் எதிர்பாராத விஷயங்களை கடவுள் அவர்கள் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கிறோம், கடவுளே எனக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த போர், ஏன் இந்த நோய், ஏன் இந்த பிரச்சனைகள், இதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை தர முடிவீர் என்றெல்லாம் நாம் கடவுளை ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை ஒரு பெண்மணி ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற போது கடவுளை பார்த்து பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளே எனக்கு ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த வேதனை என்றெல்லாம் பல்வேறு விதமான வேதனைகளை கடவுளிடத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் கடவுள் நமக்கு என்ன சொல்லக்கூடியவராக இருக்கிறார்? ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கடவுள் நம்ம வழியாக வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த யோவானும் சிம்சோனும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் அல்ல, மாறாக கடவுளுடைய விருப்பத்தை அவர்கள் தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. யோவான் தன்னுடைய வாழ்விலே இறைவன் எதை அவருக்கு பணித்தாரோ, இறைவன் எதை அவருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னாரோ அதை தன்னுடைய வாழ்விலே அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். சிம்சோன் அதே போல்தான், கடவுள் அவருக்கு எதை பணித்தாரோ, கடவுள் அவருக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ, இந்த பிலிஸ்தீர் இடத்திலிருந்து இந்த இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பணித்தந்த ஒரு பணியை அந்த சிம்சோன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாமும் அப்படிப்பட்ட ஒரு பணியை தான் செய்ய அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் என்னிடமிருந்து என்ன விரும்பக்கூடியவராக இருக்கிறார், நான் எதை மக்களுக்கு அல்லது கடவுளுக்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு நாம் தயாரிக்கக்கூடிய இந்த நேரத்திலே கடவுள் நமக்கு பல்வேறு விதமான ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய வாழ்விலே பல்வேறு விதமான விருப்பங்களை நம் வழியாக நிறைவேற்றி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக, கடவுளுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்விலே நம்முடைய செயல்கள் வழியாக நாம் நிறைவேற்றுகிற போது இறைவன் நம்மை நிறைவாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய வழியை செம்மைப்படுத்தக்கூடிய மக்களாக, கடவுளுக்கான பாதையை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக, கடவுளுக்கான ஒரு வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாக, கடவுளிடத்திலே கேள்விகளை கேட்காமல் கடவுள் எனக்கு எதை பணித்தாரோ அதை நம்முடைய வாழ்விலே ஏற்று செய்யக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிற போது இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வு, பிறக்க போகிற பாலன் நம் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் பிறந்து நிறைவான ஒரு வாழ்வை, மகிழ்ச்சியை, ஒற்றுமையை நமக்கு தர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமேன்.
அர்ப்பணித்தேன் என்